ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஞானக்கண். இப்போ இந்த ஞானக்கண், மூன்றாவது கண், நெற்றிக்கண், பத்தாம் வாசல், பிரம்மரந்திரம் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்பட்ட அந்த விஷயம் வந்து மனிதனுடைய உச்சந்தலையில இருக்கிறது என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அது வந்து இரண்டு பூர்வ மத்தியில இருக்கின்றது, அதுவே மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுது. இப்போ இது வந்து நிறைய பேர் படித்த உடனே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அரைகுறை அறிவு இல்லை. இப்போ இப்ப நமக்கு வெளியே இருக்கிற ரெண்டு கண்ணு மாதிரியே உள்ள ஒரு கண் இருக்கும் போல் இருக்கு. அந்த கண்ணு திறந்துட்டா நமக்கு அப்படியே ஞான திருஷ்டி உண்டாகி நம்ம எல்லாவற்றையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அதை கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத பகவத்கீதை சொல்லுது அப்படிங்கறது நான் ஆரம்ப வகுப்புலேயே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து நிறைய சந்தேகங்களை கேள்விகளாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல கேட்கும் போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, நீ என்னை உணர வேண்டுமானால், என்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால், உன்னுடைய சாதாரண இந்த இரண்டு கண்களால் அதை பார்த்தோ தெரிந்து கொள்ளவோ முடியாது. ஆகவே உனக்கு நான் ஞான கண்ணை தருகிறேன், அதன் வாயிலாக நீ என்னை பார் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த ஞான கண்ணை கொடுக்கிறார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஞான உபதேசங்களை கொடுக்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஞானக்கண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னா அவர் ஏதோ ஞானக்கண் அவருக்கு அப்படியே வெளியிருந்து எடுத்து அவருடைய நெற்றியில ஒட்ட வச்சாரா, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஞானக்கண்ணை தருகிறேன் அப்படின்னா உனக்கு வந்து நான் ஞான உபதேசங்களை தருகிறேன், நீ அதன் வாயிலாக நீ என்னை யார் என்று தெரிந்து கொள், உன்னை யார் என்று தெரிந்து கொள், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள் என்ற அர்த்தத்துல தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த இடத்துல பேசுறார். அப்ப அதுதான் இவன் வந்து கேட்கிறான், அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறான், எனக்கு புரியல அப்படின்ட்டு. அப்போ அந்த விஷயத்தை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சேத்ரன் சேத்ரக்னன் அப்படின்னு ரெண்டு வார்த்தையில பேசுறாருன்னு நம்ம சொன்ன இல்லையா, கடந்த வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம் சேத்ரன் சேத்ரக்னன். இப்போ அதை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து 13வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அது அவர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அதே 1வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் தான் கேள்வி கேட்கிறான். அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, பகவத்கீதையில பிரகிருதிம் புருஷம் சைவ சேத்ரம் சேத்ரக்னமேவ ச ஏதத் வேதிதுமிச்சாமி ஞானம் நேயம் ச கேசவ. 13வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்கிறார், கேசவா, பிரகிருதி மற்றும் புருஷன் என்றால் என்ன, சேத்ரம் மற்றும் சேத்ரக்னன் என்றால் என்ன, இதை நான் புரிந்து கொள்ள விரும்புகின்றேன், உண்மையான அறிவு எப்படிப்பட்டது, அந்த அறிவின் குறிக்கோள் என்ன என்பதையும் நான் அறிய ஆவலாக இருக்கின்றேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடத்துல இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் பதிலளிக்கிறார், ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் சரீரம் கௌந்தேய சேத்ரமித்ய விதீயதே ஏதத்யோ வேதி தம் ப்ராஹுஹ சேத்ரக்ன இதி தத்விதஹ. பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, இந்த உடல் என்பது சேத்ரம், சேத்ரம் என்றால் விளைநிலம், விதைகளை விதைக்கின்ற விளைநிலம். இப்படிப்பட்ட இந்த சேத்திரத்தை, இந்த உடலை எது உணர்கிறதோ அதுவே சேத்ரக்ன. ஆகவே இந்த விளை நிலத்தை யார் ஒருவன் உணர்கின்றானோ அவன் சேத்ரக்ன. அப்போ இந்த இரண்டையும் பற்றி யார் ஒருவன் விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்கின்றானோ அவன் மனித பிறவியின் மகத்தானவன், பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்து வந்தவன் என்றுதான் இங்க பண்டைய ரிஷிகள் சொல்கின்றார்கள் என்று இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெளிவுபடுத்துகிறார். அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் நன்றாக பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேருக்கு வந்து உடல் எது ஆன்மா எது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆன்மா இருக்குது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கு. அப்புறம் நான் ஒரு ஆத்மா நீ ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லி இந்த இருமைகளால் ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்களிலே சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் அப்படி எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்க்கின்றார்கள். இதுதான் இங்க பேதமை புத்தி, துவைத புத்தி. அப்ப இந்த இருமை புத்தி இருக்கிற வரைக்கும் இறைவன் பிரகாசிக்க மாட்டான். ஏன்னா இறைவன் என்பவன் ஒருவனே. அப்ப அவன் தன்னை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சமாக வெளிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய நிர்குண நிலையிலிருந்து சர்க்குண நிலைக்கு தான் வெளியே வந்திருக்கிறானே தவிர அந்த நிலைப்பாடு வந்து உண்மையில் இல்லை என்றுதான் நான் கடந்த பாடங்கள்ல தெளிவுபடுத்துறேன். ஏனென்றால் அந்த உண்மையான நிலை என்பது ஒரு மாயா. ஒரு மாயானா மாறிக்கொண்டே இருக்கும், அதாவது அது இருப்பது போல இருக்கும், ஆனால் உண்மையில் அது இல்லை. இதற்கு உதாரணம் நம்ம என்ன சொன்னோம், காணல் நீர். காணல் நீர் மாதிரி நிறைய உபமானங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மாய தோற்றம், ஒரு மாய பிம்பம். அப்ப இந்த மாய பிம்பத்தை வைத்து கொண்டு அது உண்மையில் இருக்குதா அப்படின்னா, அது இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா உண்மையில பக்கத்துல போய் பார்த்தா அப்படி ஒண்ணு இல்லை இல்லையா. அப்ப இந்த புரிதல் தானே ஞானம். அதாவது இங்க ஞானம் என்பது என்னன்னா, அந்த உண்மை எது பொய் எது, நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு பகுத்தறிவு தான் இங்க ஞானம். அப்ப அந்த ஞான நிலைக்கு யார் உயர்கின்றார்களோ அவர்கள் தான் ஞானிகள் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப அதனால இங்க வந்து ஆத்மா என்பது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்குமமா இருக்கு. அது வந்து புலன்களுக்கும் புலப்படாது, கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் அதை பற்றி கேட்டு புரிந்து கொள்ள முடியாது, மூக்கினால் முகர முடியாது, நாக்கினால் சுவைக்க முடியாது, எதுவுமே அதை பற்றி இந்த புலன்கள் மூலமா புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவானது நம்மை போல இந்த உடம்பை வைத்துக் கொண்டு சாப்பிட முடியுமா, பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, அல்லது சுவைக்க முடியுமானா, இந்த பஞ்ச புலன்கள் மூலமா எதுவுமே எந்த செயல்களுமே ஆத்மாவால் செய்ய முடியாது. ஆனா அந்த செயல்கள் எல்லாம் செய்ய அது விரும்புது. அப்படி விரும்புறதுனால இந்த உடம்பு எடுத்துக்குது. இதுதான் விஷயம். உடம்பு தேவைப்படுறதுனால இந்த உடம்புக்குள்ள நிர்குண நிலையிலிருந்து சர்க்குண நிலைக்குள்ள வந்து விட்டால்தான் அனுபவங்களே உண்டாகும். ஏன்னா அனுபவங்கள் உண்டாவதற்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. உடம்பு இல்லைன்னா அனுபவங்கள் கிடைக்காது. அப்ப இறை அனுபவம் என்பது இந்த உடலினால் அடையப்படுவது. இந்த உடலினால் அடையப்படுகின்ற அனுபவங்கள் எல்லாம் இந்த மனதும் உடலும் புரிந்து கொண்டு தன்னை அனுபவமாக்கி பார்ப்பது. அப்ப இந்த புரிதல் யாருக்கு வந்து விடுகிறதோ அவர்கள் வாழும் காலத்திலேயே அந்த ஆனந்த நிலையை அனுபவமாக்குகின்றார்கள், ஜீவன் முக்தர்களாக வாழ்கின்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஆத்மாவை அனுபவமாக்குவது அது எங்கேயோ இருக்குது, அதை எங்கேயோ போய் நான் அடைய போறேன், ஏழு கடல் தாண்டி ஏழு மலைகள் தாண்டி அதை நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வீண் முயற்சி தானே. அப்படி அங்க இல்லை இல்லையா, அது எதை அறிய விரும்புகிறதோ அதுவாகவே நானே இருக்கிறேன் என்று அறிவது மட்டும்தான் இங்க விஷயம். அது தெரியாம ஏதோ பயிற்சிகள் பண்றேன், முயற்சிகள் பண்றேன், அதை செய்கிறேன் இதை செய்யறேன்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி எதை செஞ்சாலும் அத்தனையும் வீண் விரயமா தான் போகும். ஏன்னா இங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, புரிதல் தான், ஞானம் தான் முக்கியம். ஞானம் இருந்தா மட்டும்தான் நாம யாருங்கிறது தெரியும். நீங்க வேற எந்த பயிற்சிகள் முயற்சிகள் செஞ்சாலும் அது இந்த உடலுக்கும் மனதுக்கான பயிற்சிகள் முயற்சிகள் தானே தவிர ஆத்மாவிற்கோ அந்த தூய அறிவிக்கோ இறைவனுக்கோ அது பயன்படாது. ஆகவே இங்க பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள், வேள்விகள், தியானங்கள் எல்லாமே வந்து மன தூய்மைக்காக கொடுக்கப்பட்டது தானே தவிர வேற எந்த வகையிலும் இதெல்லாம் நமக்கு இறைவனை காட்டி கொடுக்காது. அப்ப இறைவனையை எதற்காக காட்டி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, இதை பயிற்சிகள்லயே மக்கள் மாட்டிக்கிறாங்க இல்லையா. அப்ப பூஜைனா பூஜையிலேயே சிக்கிக்கிறாங்க, ஜபதபங்கள்லாம் அதுலயே மாட்டிக்கிறாங்க. இது மாதிரி ஏதேனும் ஒரு விசய சுகங்களை பிடிச்சி எடுத்துக்கிட்டு மனசு அதிலேயே பற்று வைத்து கொண்டு அதுல வேற சண்டை சச்சரவு, இதுதான் சிறந்தது அது தாழ்ந்தது அப்படிங்கிற அளவுல மனோநிலைகள் மக்கள் கிட்ட போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த கருவி கரணங்களை கொண்டு கடவுளை அறிய முடியாது. அப்ப எப்படி கடவுளை அறிவது அப்படின்னா, அந்த புத்தி சக்தியை விழிப்புற வேண்டும், அந்த விழிப்புணர்வு வந்து பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு தான் மனித உடல் மகத்தான உடலாக பார்க்கப்படுது. அப்ப இங்க ஆறாம் அறிவு பரிமாணத்துல உயர் பரிமாணத்துக்கு வந்த மனிதன் ஒருவன் மட்டும்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆறாம் அறிவு பரிமாணத்தில் இருக்கின்ற பகுத்தறிவை, எது நல்லது எது கெட்டது, எது நித்தியம் எது அனித்தியம் என்று பகுத்து பிரித்து பார்த்து அதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும் போது மட்டுமே அவன் உயர் பரிமாண அறிவை எட்டுகின்றான், அடைகின்றான் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப நம்ம அந்த அடிப்படையில இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட கேள்வி கேட்கிற அர்ஜுனன் வந்து இதில் தெளிவு பெற விரும்புகிறான். அப்ப இந்த சேத்ரன் என்பது உடல், சேத்ரக்னன் என்பது ஆத்மா அல்லது உயிர் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த சேத்திரத்தில் சேத்ரக்னனாக இருப்பவனே பிரபஞ்சத்தில் எங்கும் சர அச்சர உயிர்கள் அனைத்திலும் பரவியுள்ள சொரூபமாக இருக்கின்றான் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப சர அச்சர அப்படின்னா இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்காமல் இருப்பது, பார்ப்பதற்கு புலப்படுவது, பார்வைக்கு புலப்படாமல் இருப்பது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சம் வந்து எல்லையற்ற விரிவு. இந்த எல்லையற்ற விரிவுக்குள்ள ஏராளமான விசய சுகங்கள் காணப்படுவதாக இருப்பினோம், நம்முடைய புலனறிவுக்கு எட்டிய சில விஷயங்கள் தான் நம்மளால அறிந்து கொள்ள முடிவதாக இருப்பினோம், அதுதான் உண்மை என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கத்தான் செய்கின்றன. அப்ப இப்படி இருக்கக்கூடிய விஷய சுகங்களை நம்மால் அறிய முடியவில்லை என்பதற்காக அவைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அது நம்ம சயின்ஸ்ல சொல்றோம் இல்லையா, இப்ப வந்து கிருமிகள் எல்லாம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள். இப்ப அந்த நுண்கிருமிகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த நுண்கிருமிகள் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? அதற்காக பவர்ஃபுல் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வாங்கி அந்த மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது அந்த நுண்கிருமிகள் புலப்படுகிறது. அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பாக்குறாங்க, பவர்ஃபுல் லென்ஸ் போட்டு அந்த நுண்கிருமிகளை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஓ அமீபா வைரஸ் கொரோனா அப்படின்னு பல கிருமிகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நம்முடைய புலனறிவுக்கு எட்டாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால அது இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆகவே இங்கு சர அச்சர உயிர்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பரவி இருந்தாலும் அவைகளுக்குள்ளே யார் இருக்கிறான்? அந்த அறிவு இருக்கிறது, இறைவன் இருக்கிறான். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு அற்பமா நினைக்கிற கொசு கூட பாத்தீங்கன்னா ஒரு அறிவு வச்சிருக்கு. இப்ப நம்ம கொசு நம்ம கிட்ட வந்த உடனே நம்ம டக்குன்னு கையில அடிக்க போன உடனே அது பறந்து வேற இடத்துக்கு போயிடும். அப்ப ஏன் அப்படி வேகமா பறந்து போகுது? அந்த கொசுக்கு கூட ஒரு அறிவு இருக்குது இல்ல, நம்மள தாக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு வேகமா அங்கிருந்து பறந்து போகுது. அப்ப அந்த சின்ன கொசு ஒரு அற்பமான கொசுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த கொசுவுக்கு கூட ஒரு அறிவு இறைவன் கொடுத்துருக்கான்ல, உள்ள இயங்கி கொண்டிருக்கான். அப்ப இந்த அறிவு பரிமாணத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கலாம், ஆனா மனிதன் மட்டும்தான் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து நான் அப்படின்னு ஒரு எண்ணம் மனிதன் இடத்துல வெளிப்படுது இல்லையா. அந்த நான் என்கிற எண்ணம் வேறு, நான் நான் என்கின்ற உணர்வு வேறு என்று இரண்டு வித்தியாசங்களை இங்க இறைவன் நமக்கு வகுத்து காட்டுகிறான். அதைத்தான் இங்க சேத்ரன் சேத்ரக்னன் அப்படின்னு இங்க பகவத்கீதை விளக்குது. இத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, தெளிவுபடுத்தி அவனுக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க நான் நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தன்னுணர்வு. அந்த உணர்வு தான் இங்க நமக்குள்ள ஸ்புரணமாகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த நான் நான் அப்படிங்கிற உணர்வு வந்து ஸ்புரணமாகிட்டே இருக்கிறதுனாலதான் நான் இருக்கிறேன் என்று நம்மால் அபிமானிக்க முடியுது. ஆனா இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த அபிமானம் வந்து நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, பெரும்பாலானவங்க அந்த நான் நான்ங்கிற அபிமானத்தை வந்து உடல் மேல வச்சிருப்பாங்க. 99% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நான் நான் அப்படிங்கிற அபிமானம் வந்து உடல் மேல வச்சிருப்பாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த உடல் கிடையாது நீ, அந்த உணர்வு தான் நீ என்று சொல்லி கொடுக்கும். அப்ப இங்க உண்மையா நான் நான் அப்படிங்கிற உணர்வு தான் நான். அப்ப அந்த நான்ங்கிற உணர்வை நம்ம பிடிக்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உடலை நான் நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆத்ம அனுபவம் உண்டாகாது, இறை தரிசனம் உண்டாகாது. ஏன் அப்படின்னா, இந்த உடல் நான் என்று அபிமானிக்கும் போது இந்த உடலை அபிமானிக்கின்ற ஒருத்தன் இருக்கின்றான், உடல் என்று இன்னொன்று இருக்குது இல்லையா, அங்க இருமைகள் வந்துடுது. ஏன்னா இவன் இந்த உடம்பு என்னதுன்னு அபிமானிக்கும் போது இவனுக்கு வேறாக ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில இருக்கிறவன், அந்த கற்பனை என்ன பண்ணுது அவனுக்கு அந்த அபிமானத்தை பெருதுபடுத்தி பெருதுபடுத்தி அந்த நானுங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணுது, ஓராயிரம் எண்ணங்களை உற்பத்தி பண்ணிடுது. அப்ப அந்த ஓராயிரம் எண்ணங்கள் என்ன ஆயிடுது, தன்னை சார்ந்த உறவுகள், இந்த உலகம், அப்புறம் என்னிடத்துல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் என்னுடையது எனது அப்படிங்கிற மமகாரமாகவும் மாறிடுது. அப்ப இங்க அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிற ரெண்டு விசை சுகங்கள்ல சிக்கி கொண்ட மனிதன் ஒரு நாளும் இறை அனுபவத்துக்குள்ள வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க பகவத்கீதை சுட்டிக்காட்டு. அப்ப இங்க சேத்திரம் அப்படிங்கிற விளை நிலத்துல என்ன விதைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எண்ணங்களை தான் விதைக்கிறோம். இந்த எண்ணங்களை விதைச்சு விதைச்சு தான் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அறுவடை என்பது செயல் விளைவுகள். அப்ப நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைத்து இந்த உலகத்துல நம்ம வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய எண்ணங்களை மனதை விசாரம் செய்து பார்த்தா அவரவர் மனம் போல அவர்களுடைய வாழ்க்கை இருப்பதை பார்க்கலாம். ஒருத்த மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வேறு வேறு வாழ்க்கையை வாழுகின்றான். ஏன் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவரவர்கள் எண்ணம் சார்ந்த வாழ்க்கை, அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை. அதைதான மகான்கள் சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தையில பழமொழி மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை வந்து இந்த உலகத்துல செயல் செய்ய தூண்டுது. அப்படி செய்யக்கூடிய செயல் விளைவுகள் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? விவேகம் இருக்கிறவனுக்கு தெரியும். பகுத்தறிவு உள்ளவனுக்கு வந்து அந்த செயல் நல்ல செயலா கெட்ட செயலா, இது நம்ம சரியாக செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிப்பான். பகுத்தறிவு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அந்த மனசு என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருப்பான். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த நான் அப்படிங்கிற உணர்வை நம்ம விழிப்பு நிலையில அனுபவிக்கும் போது அந்த உண்மையான அந்த நான்ங்கிற உணர்வுக்கு ஒரு அதிஷ்டானமாக ஆதாரமாக எது இருக்கு? அந்த இறைத்தன்மை இருக்கு. அந்த இறைவன் இருக்கிறான். அவன் தான் என்ன பண்றான், இந்த உடல் மூலமா நான் நான் என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப இவன் வந்து பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்திருக்கிற மனிதன் வந்து இந்த விவேகத்தினால விழித்து கொண்டு இதை விசாரணை செய்து பார்க்கும்போது அப்ப இங்க நான் நான் என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள ஸ்புரணமாகிட்டு இருக்கு. அது இந்த உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு இந்த உலகத்துக்கு ஏதோ செய்ய விரும்புது. ஆகவே அதனுடைய கருவிதான் இந்த உடலும் மனமும் என்று உணர்ந்து கொண்ட மனிதன் மறு வினாடி தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு அந்த அறிவினிடத்திலே தன்னை ஒப்புவித்து விடுகிறான். அதற்கு பெயர் வந்து சரணாகதி என்று நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்ப இந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ள ஒருத்தன் யார் வருவானோ அவன்தான் அவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இங்க எல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அது எப்படி செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு இந்த உலகத்துல காரியம் மாற்றி கொண்டிருக்கு. அப்ப அந்த காரியத்தை அதன் போக்கிலே நம்ம செய்ய விட்டு விட்டோம் என்றால் அவன் விழித்து கொண்டவன், விவேகி, விழிப்புணர்வு பெற்றவன் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். ஆனா அது புரியாம இந்த உடலைத்தான் நான் என்று அபிமானித்துக் கொண்டு இந்த உடல் மூலமாக நான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு மனிதன் தவறாக புரிந்து கொண்டிருந்தானாயானால் அவனுடைய வாழ்க்கை வந்து அந்த உடலும் மனதும் எப்படியெல்லாம் வழி நடத்துதோ அப்படியே போய்கொண்டு அதில் வருகின்ற சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவன் துயரத்தில் தான் இருப்பானே தவிர அதுல இருந்து அவன் விடுதலை பெற முடியாது. ஆகவே இங்கு விடுதலை, மோட்சம், வீடு பேறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழும் போதே அவன் அடைகின்ற பரிபூரண ஆனந்தம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. இது வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சுட்டிக்காட்டும். மற்ற இந்த இருமைகளால் வருகின்ற சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த துவைதிகள் எல்லாம் வழிபாடு பண்ற சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அது என்ன பண்ணும்னா, நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவ, நீ இறந்த பிறகு பிரம்மலோகத்துக்கு போவ, மோட்சத்துக்கு போவேன்னு சொல்லி வேற ஒரு மேஜிக் வேர்ல்டை கிரியேட் பண்ணி கற்பனையில் அவனை வாழ வைக்கும். அப்ப அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, சைவ சித்தாந்திகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவபெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டு நம்ம உடம்பை விட்ட பிறகு எங்கேயோ கைலாசத்துக்கு போக போறோம், அங்க போய் கைலாசத்துல சிவபெருமானுடைய கூட இருந்து பூதகணங்களா எதையாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த திருவிளையாடல் படத்துல காட்டுற மாதிரி பூதகணங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், சிவபெருமான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அது மாதிரி ஏதோ நாமளும் போய் மேல உட்காந்துட்டு சிவபெருமான் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி வைணவ சித்தாந்திகள் இருக்காங்க இல்லையா, வைணவத்துல பெருமாளை வழிபாடு பண்ணுகின்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இறந்த பிறகு வைகுண்டம் போயிடுவோம், அங்க போய் பெருமாள் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாரு, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பாரு, அம்பாள் லக்ஷ்மி வந்து கால் அழுத்தி விட்டுட்டு இருப்பா, நாமளும் கூட போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில அவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட உலகங்கள் எல்லாம் உண்மையில் கிடையாது. ஏன்னா இங்க நம்ம இந்த பூமிக்கு வேறாக வேறு உலகம் இங்க மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடம் கிடையாது. மனிதன் இந்த உடம்பை விட்டு விட்டு அவன் சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிடுறான். சூக்ஷ்ம சரீரம்னா கண்ணுக்கு புலப்படாத சரீரம். அந்த சரீரத்துல புலன்கள் கிடையாது. அந்த சரீரத்துல கண்களோ காதுகளோ மூக்கோ நாக்கோ ஒண்ணுமே கிடையாது. அப்ப சூக்ஷ்ம சரீரத்துல போய் அவன் எதை பார்ப்பான்? திருமால் பள்ளி கொண்டிருக்கிறத பார்ப்பானா, அல்லது சிவபெருமான் கைலாசத்துல இமயமலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்ப்பானா? பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு கண்ணே இல்லை, எங்க பார்ப்பான்? காதே இல்லை, எப்படி அவன் கேட்பான்? அப்ப இங்க எதுவுமே இல்லாத ஒரு நிலையில போய் இதை அடைய போறேன் அப்படின்னு கற்பனை வாழ்க்கை வாழ்றான் பாருங்க, அதுதான் அஜ்ஞானம். ஏன்னா இங்க கண்ணு இருக்கிறவனே வந்து குருடனாயிட்டானா ஒண்ணும் பார்க்க முடியல. இங்க மனிதனா வாழ்கின்ற மனிதர்கள்ல கண்ணு குருடாயிடுதுன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்கன்னு துடிக்கிறான், காது செவிடாயிடுதுன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுங்கன்னு பதறான். அப்ப இங்க வாழும் காலத்திலேயே புலன்கள் வந்து தன்னுடைய செயல்பாட்டை இழந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த உலகம் பயனற்றதாக போகிறது, இந்த உலகமே பயனற்றதாக போகிறது. அப்ப இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துல போய் சொர்க்கலோகத்துல வேற ரொம்ப ஊர்வசியோட டான்ஸ் ஆடுறாங்க வேற கற்பனை பண்ணி வச்சுக்கிறான், ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேங்க அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் என்னன்னா துவைதிகளால் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள் அப்படிங்கிறத வேதாந்த சாஸ்திரம் மறுக்குது. வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கு வீடு பேரு மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதன் வாழும் போதே அடைகின்ற பேரானந்தம். அப்ப இப்ப நம்முடைய வாழ்நாள்ல நம்ம எவ்வளவு வாழ்நாட்களை கழித்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கலாம். ஒருத்தர் 25 வயதுல இந்த ஞானத்துக்கு வரலாம், ஒருத்தர் 50 வயதுல ஞானத்துக்கு வரலாம், ஒருத்தர் 75 வயதுல ஞானத்துக்கு வரலாம். ஆனா இங்க மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து அதிகபட்சமா 120 ஆண்டுகள் அப்படிங்கும் போது, இப்ப இந்த 120 ஆண்டுகளை நாம இந்த உலகத்துல எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது ஞானத்துல பயன்படுத்தின வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் ஆனந்தமாக இருக்கும், வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்நாளும் ஆனந்தமா இருக்கும். ஆனா அதை சரியா பயன்படுத்த தெரியாம வாழ்கின்றவங்க வந்து தினசரி போராட்டத்திலேயே வாழ்ந்து வாழ்ந்து பிரச்சனைகள்லயே சிக்கி சிக்கி சின்ன பின்னமாகி இந்த உடம்பை விட்டுட்டு போறான். அப்படி விடுறவன் தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 120 ஆண்டுகள் வாழ்றது இல்ல, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் எல்லாம் உடம்பு விட்டுறாங்க. காரணம் என்ன, மன உளைச்சலும் அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது பிரஷர் பிபி எல்லாம் ஏறிக்குது, பல நோய்கள் வந்து உட்காந்துக்குது. காரணம் என்ன, அவன் வந்து இந்த உலகத்தை உண்மை நம்புறான், அபிமானிக்கிறான், அந்த விசய சுகங்கள்ல சிக்கி சின்ன பின்னம் ஆகுறான், ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதை நினைச்சு பெருசா கவலைப்படுறான், பதறான். அப்புறம் என்னதுங்கிற அபிமானத்துல வச்சிருக்கிற ஒரு விஷயத்த வந்து அவனுக்கு பாதிப்பு உண்டாக்கும் போது அதனால வேதனை அடைகிறான். ஆனா இங்க ஞானிகள் வந்து இந்த விஷயத்தை எடுத்து புரிய வச்சு, இந்த விளை நிலம்ங்கிற இந்த உடம்பை நீ பயன்படுத்தி கொண்டு நீ விவேகத்தினால விழித்து கொண்டு நல்ல எண்ணங்களை மட்டும் இந்த விளை நிலத்துல நீ விதைச்சீங்கன்னா உன்னுடைய அறுவடை ஆகக்கூடிய விளைச்சலான அந்த பொருள் வந்து உனக்குடைய பயன்பாட்டுக்கு அருமையா இருக்கும்பா. நீ வந்து நல்ல தானியங்களை விதை, அரிசி பருப்பு பாசி பருப்பு அப்படிங்கிற நல்ல உணவுக்கு பயன்படுகின்ற விதைகளை எல்லாம் நீ இந்த நிலத்துல தூணின்னா அதை பூரா நீ விவசாயம் பண்ணி அறுவடை செய்து நீ இந்த உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இந்த பூமியில மனித சமுதாயத்துல ஒரு பயனுள்ள விவசாயமா கருதுறோமோ அது மாதிரி இங்க மனிதனுடைய உடல்ல இந்த உடம்பை வந்து ஒரு விளைநிலமா வைத்துக்கொண்டு இதில் விதைக்கின்ற எண்ணங்கள் தான் விதைகளாக வைத்துக்கொண்டு, இங்கு விதைக்கின்ற எண்ணங்களை விதைகளாக வைத்துக்கொண்டு இங்கு நல்ல எண்ணங்களை விதைத்தா நம்முடைய வாழ்நாள் பூரா அதை அறுவடை பண்ண முடியும். அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் விளைச்சலுக்கு வரும்போது நமக்கு அந்த செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஆனந்தமா மாறும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு நல்ல ஒரு புரிதலையும் ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் நமக்கு கொடுக்கும்போது அந்த வாழ்க்கையானது திருப்தியும் பூரணத்துவத்தையும் காட்டி கொடுக்கும். அதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்படி வாழும் போது இந்த உடலானது நீண்ட நாள் வாழும், ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, பிரச்சனை கிடையாது, மன அமைதியிலேயே அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டான் இந்த உலகம்ங்கிறது உண்மையில் இல்லை, இந்த உடம்பும் மனசு இறைவனுடைய கருவி, இந்த கருவியை வச்சு இந்த காரியத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய விருப்பப்படி இது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவனிடத்துல தன்னை அர்ப்பணித்து விட்டு தன்னை ஒப்படைத்து விட்டு வாழுகின்றவன் மூன்றாவது கண் திறக்க பெற்றவன். அவன்தான் ஞானக்கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கிறான். அப்ப அவன் ஞானக்கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் என்பது உண்மையில் அவனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனுடைய லீலா வினோதம். அப்ப இது அழகா நடந்துகிட்டு இருக்கு, அதுல இந்த உடம்பையும் மனதையும் கருவியா கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைத்திருக்கிறான். ஆகவே இதனுடைய செயல் விளைவுகள் எல்லாம் அவனுக்கே உரித்தானதுங்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட வாழும் போது அங்கு ஆனந்தம் மலர்வதை நாம் அனுபவமாக உணரலாம் என்றுதான் இங்க சாஸ்திரங்கள் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இங்க நம்ம விட வேண்டியது என்ன, நான் அப்படிங்கிற இந்த அகங்கார விஷயத்தை விட்டுடணும். நான் நான் என்று நம்ம இடத்துல ஸ்புரணமாகின்ற உணர்வை பிடிச்சுக்கணும். அப்ப அந்த உணர்வை பிடிச்சுக்கிட்டா அந்த உணர்வு உங்களை வழி நடத்தும். அந்த உணர்வு தான் சேத்ரஜ்ஞ, அந்த உணர்வு தான் இந்த உடலை உணருது. இந்த உடலை அந்த உணர்வு தான் உணர்ந்து கொண்டு இந்த உடலை மூலமா இந்த உலகத்தை அனுபவமாக்கி கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லும் போது இப்ப பார்த்தாலும் ஒரே உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு லட்டு சாப்பிடணும்னு மனசு ஆசைப்பட்டதுன்னா அந்த லட்டை தயார் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு நமக்கு உடம்பு தேவைப்படுது. ஆனா லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது எது, மனசு. ஆனா மனசே லட்டு தயார் பண்ண முடியாது. அப்ப மனசு என்ன பண்ணும், லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உடனே அந்த லட்டை தயார் பண்ணுவதற்கான ஒரு கருவியாக இந்த உடலை வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே தயாரிக்கப்பட்ட லட்டை வாங்கிட்டு வருவதற்காகவே இந்த உடல் தேவைப்படுகிறது. வாங்கிட்டு வந்தாலும் சரி, தயார் பண்ணாலும் சரி, அதை சுவைப்பதற்காகவே இந்த உடலிலே வந்து ஒரு நாக்குங்கிற புலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாக்குக்குள்ளே வந்து அந்த இனிப்பை சுவைப்பதற்கான சுவை உணர்வு இருக்கிறது. அப்ப இந்த சுவை உணர்வை கொண்டு அந்த நாக்கு அதை சுவைத்து பார்த்து ஆஹா லட்டு அருமையா இருக்குதுன்னு சொல்லுது. மூக்குங்கிற ஒரு புலன் வழியா அந்த லட்டுனுடைய நெய் மணத்தை உணர்ந்து பார்த்து ஆஹா நெய் மணக்குது அப்படின்னு சொல்லுது. ஆஹா நெய் மணக்குது, ஆஹா சுவையா இருக்குதுன்னு சொல்றது எது? உடம்பா? சாப்பிடுறது உடம்பு தான், ஆனா சொல்றது மனசு. அப்ப இந்த புரிதல் நமக்கு வரணும். மனசுதான் சொல்லுது, அப்ப மனதினுடைய தேவைக்காக இந்த உடல் இருக்கிறது. ஆகவே இந்த உடல் மனதினுடைய ஒரு கருவி. ஆனா அந்த மனது எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைத்திருக்கிறது, அதுதான் பாயிண்ட். அந்த மனமானது நல்ல விஷயங்களை விதைத்து கொண்டிருந்தா நல்ல செயல் விளைவுகளை அறுவடையாக்கி இந்த உலகத்துல ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கும். லட்டு சாப்பிடுறதுக்காக மனசு வந்திருக்கு இல்லையா இல்லையா? இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான் மனச. இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி வாழ வேண்டும், அதனுடைய வாழ்க்கையினுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது அதுக்கு காட்டி கொடுப்பதற்காக மனசை கொடுத்துருக்கிறான். ஆனா அந்த மனதை நம்ம அதற்காக பயன்படுத்தாம நம்ம வெளியே மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்கள்ல போய் சிக்கி கொண்டு இதுதான் சுகம் என்று நம்ம மாற்றி கருதி கொண்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் ஈடுபடும் போதுதான் நமக்கு அதன் மூலமா சுக துக்கங்கள் உண்டாகின்றது. அப்ப இந்த சுக துக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னா நாம் நம்மை விசாரித்து பார்க்கும்போது நான் அந்த தூய உணர்வு, அந்த பேரறிவு, அப்போ அதுதான் இந்த உடம்பையும் மனதையும் கொண்டு கருவியை கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அது பிரகாசிப்பதற்கான ஒரு ஆண்டனா வந்து நம்முடைய தலையில பீனியல் கிளாண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ரிசீவர் தான் அந்த டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலை ரிசீவ் பண்ணி இங்க வெளிப்படுத்தி இந்த உலகத்தை அனுபவமாக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய விசேஷ சுகங்களை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமாக இருக்கும். அப்ப அதனால நம்ம செயலில் செயலற்ற தன்மையை உணர முடியும் என்று இங்க மகான்கள் சொல்ல வர்றதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய இந்த உபதேசம். அப்ப இந்த கிருஷ்ண பரமாத்மா இத சொல்லும் புரிய வைக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த செயலில் செயலற்ற தன்மை என்பது இப்படிதான்ப்பா இருக்கு. நீ ஒண்ணு செயல் செய்வது கிடையாது அர்ஜுனா, நீ யாரையும் கொள்வது கிடையாது. ஆனா நீ நான் கொலை செய்கிறேன் நான் கொள்கிறேன் என்று நினைப்பது உன்னுடைய அஜ்ஞானம், உன்னுடைய அறியாமை. ஏனென்றால் இங்க எல்லாமே இறை நியதிக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்குது, நீ அதற்கான ஒரு கருவிதான். ஆகவே உன்னை நீ புரிந்து கொண்டு வாழ்வாயாக. செயலில் செயலற்ற தன்மை என்பது இவ்வாறு நீ புரிந்து கொள், நீ செயல் செய்கின்றாய், ஆனால் அந்த செயலில் ஏன் உன்னிடத்திலே செயலற்ற தன்மை உண்டாகின்றது என்றால் அந்த செயல் செய்பவன் நீ அல்ல, நீ அந்த உணர்வுக்கு அந்த அறிவுக்கு ஒரு கருவி மட்டுமே, அதனுடைய தேவையின் நிமித்தம் அது இவ்வாறு லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப அதைத்தான் நாம் இங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை நம்ம எப்படி கையாளுவது அப்படிங்கிற ஒரு தெளிவுல இந்த உலகத்தை நம்ம கையாள கத்துக்கணும். அப்ப நாம வந்து இந்த உடல் மேல அபிமானம் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த உடல் வந்து அழியக்கூடிய உடம்பு. இது வந்து நம்ம 7 வயசுல ஒரு உடம்பு இருந்தது நமக்கு. அப்போ நம்ம ஒரு பால பருவத்துல குழந்தை பருவத்துல விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 25 வயசுல நமக்கு ஒரு உடம்பு வந்தது, அது ஒரு வாலிப பருவ உடம்பு. அப்ப அந்த வாலிப பருவத்துல ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு முதுமை பருவம் வருது. அப்ப முதுமை பருவத்திலயும் இந்த உடம்பு மாறுது. அப்ப இந்த உடம்பானது மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப இந்த உடம்பானது வயோதிகத்தை அடைந்து கொண்டே இருக்கு. ஒரு காலத்துல இது என்ன ஆகும், இல்லாம போயிடும். ஆனா இப்படி வந்து போற இந்த உடம்பா நான் அப்படின்னு கேட்டா இல்லை. ஏனென்றால் நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை. இங்க என்னுடைய தேவை நிமித்தம் உண்டாக்கப்பட்ட கருவிதான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்பை வைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு நான் எப்படி வாழ வேண்டும், என்ன மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய மனதில் நான் ஏற்றி வைத்திருக்கின்ற எண்ணங்களின் அடிப்படையில் அந்த வாழ்க்கையை நான் தீர்மானிக்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் உள்வாங்க வேண்டும்? மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நீதியை நாம் தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்ன வழிமுறைகளை நாம வாழ கற்றுக்கொண்டோம் எனால் நம்முடைய வாழ்க்கையில சுபிச்சமாக இருக்கும், கஷ்டங்கள் இருக்காது என்று புரிந்து கொள்வதுதான் இங்க ஆத்ம ஞானம் அப்படின்னு பகவத்கீதை பேசு. அப்ப அந்த அடிப்படையில நாம் இதை நல்லா உள்ள வாங்கிக்கணும். அப்ப நாம யாருங்கிறத நம்ம இந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டு இங்க சகல உயிர்களும் ஆத்மாவில் இருந்து தோன்றி அதிலேயே நிலைத்து அதுவாகவே மறைந்து விடுகிறது. ஆகவே அதுவன்றி வேறு எதுவும் இங்கு இல்லை என்ற ஒரு பூரண அறிவு நம்மிடத்துல வெளிப்பட்டா அதுதான் இங்கு ஞானம் என்பதாக ஸ்ரீகிருஷ்ணன் விளக்குகிறார். அதுதான் இங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேதங்கள் தான் பிரமாணம். அதாவது இங்க வேத சாஸ்திரம் தான் பிரமாணம். வேற யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருப்பான். அவனுடைய கருத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட சாமியார்களும் அவர்களுடைய சுயநலத்துக்காக ஏதேனும் ஒரு புது புது கருத்துக்களை நம்ம கிட்ட கொடுத்து புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுல நிறைய பேர் துவைதிகள் இருக்காங்க. துவைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இருமையில நம்மளை வச்சிருப்பாங்க. உனக்கு மேல ஒரு இறைவன் இருக்கா, நீ அவனை வழிபாடு, உனக்கு எல்லாம் கொடுப்பா அப்படின்னு நம்மள இருமை எண்ணத்திலேயே கொண்டு போய் நம்மளை இப்படியே வாழ்க்கையை வாழ வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. அப்ப நம்மளால வந்த வேலை முடிக்க முடியாம போயிடும். அப்ப இங்க வேதம் தான் பிரமாணம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க அபௌர் சேயம், இது வந்து யாராலும் எழுதப்பட்டது கிடையாது. வேதம் வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்து வாங்க வாங்க எழுதிக்கிட்டு இருந்தாரா அல்லது சொல்லிட்டு இருந்தாரா, அப்படியெல்லாம் யாருமே எழுதவும் இல்லை, யாருமே சொல்லவும் இல்லை. அது வந்து கேட்டதால் பெற்ற அறிவு என்றுதான் சாஸ்திரம் சொல்ல வருது. அதுக்கு பேர் வந்து ஸ்ருதி. ஸ்ருதின்னா அதாவது காதுகளால் கேட்டல் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனாலதான் அந்த வேதத்துக்கு பெயரே வந்து ஸ்ருதி. அப்ப நம்ம காதுகளால் கேட்க வேண்டும், அது மட்டும்தான் இங்க விஷயம். அந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த எல்லையற்ற உணர்வு இருக்கு இல்லையா, இந்த பெருவெளி இருக்கு இல்லையா, வெட்ட வெளி, அது தன்னுடைய சுவாசத்தை இப்படி வெளிப்படுத்துது. அதனுடைய சுவாசம் தான் இந்த வேதம். அதுதான் நிகஸ்வஸ்தமஸ்ய வேதாகா அப்படின்னு பிரகதாரண்ய உபனிஷத் பேசுது. பிரகதாரண்ய உபனிஷத் வந்து நிகஸ்வஸ்தமஸ்ய வேதாகா அப்படின்னு அதை சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனின் சுவாசத்தினால் வெளிப்பட்டவை இந்த வேதங்கள் என்று சொல்ல வருது. அப்ப அந்த வேதம் என்பது அந்த ரிஷிகளால் மகான்களால் உணரப்பட்ட ஒரு விஷயம். அவங்க தன்னுள்ள அந்த உணர்வை பிடித்து கொண்ட மறு வினாடி அவர்களுடைய மூன்றாவது கண் திறக்குது. மூன்றாவது கண் திறக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய தவ வலிமையினால அவங்க அந்த உணர்வை தன்னுள்ள அனுபவம் ஆக்குவதில் ஆழ்ந்து ஈடுபட்டது. அந்த தவத்தினுடைய வலிமையானது என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்துது. அந்த வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள அவங்க போன உடனே அவங்களுக்கு எல்லாம் புரிய வருது. ஓ, இது இது இப்படி இப்படிதான் இது இருக்கு, உண்மையில் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது இறைவனுடைய லீலையில இங்க உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவனுடைய தேவை நிமித்தம் இந்த உடல்களும் இந்த பிரபஞ்சமும் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயத்தை அவங்க உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்தியதுதான் இங்க வேதம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த வேதத்தை எடுத்து தொகுத்து வகுத்தவர் தான் வேத வியாசர். வேத வியாசர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மாதிரி மகான்களால் அருளப்பட்ட அந்த சிரவணத்துல கேட்டு கேட்டு உள்வாங்கிய அந்த பாரம்பரியமாக வந்த வேத ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்டன் டைம்ல அதை எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் எளிமையா சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேதங்களை எடுத்து பிரித்து தொகுத்து அதை ரிக்கு யஜுர் சாம அதர்வனம் என்று நான்காக பிரித்து கொடுத்து நம்ம இடத்துல அனுபவத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த அனுபவம் தான் நம்ம இங்க வேதங்களை படித்து இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்மை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். நம்முடைய மைண்டை வந்து அப்டேட் பண்றதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா இது ஒண்ணுதான் நம்ம அடைய வேண்டிய அறிவு. இந்த அறிவை அடைஞ்சா மட்டும்தான் நாம வந்து அந்த உயிர் பரிமாணத்துக்குள்ள நுழையவே முடியும். இதை வந்து மனுஸ்மிருதி சொல்லுது. பூதம் பவ்யம் பவிஷ்யம் ச சர்வம் வேதாத் பிரசித்தியதி. மனுஸ்மிருதி, எந்த ஒரு ஆன்மீக கொள்கையும் வேதங்களின் அதிகாரத்தில் சரிபார்க்கப்பட வேண்டும். வேதங்களின் இந்த அறிவை விரிவுபடுத்துவதற்காக பல முனிவர்கள் பல நூல்களை மக்களுக்காக அருளியிருக்கின்றார்கள் என்று மனுஸ்மிருதி எடுத்து சொல்லுது. இங்க ஸ்மிருதி ஸ்ருதி அப்படின்னு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்ருதிங்கிறது இறைவனுடைய சுவாசம், அது அவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வை உள்வாங்கிய ரிஷிகள் அதை எடுத்து வெளியே கொடுத்தது ஸ்மிருதி. அப்ப நான் ஒரு விஷயத்தை உள்ள வாங்குறேன், இப்ப நான் எடுத்து உங்களுக்கு விளக்கமா கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்மிருதி. ஆனா நான் உள்ள வாங்குறேன்னா அதுக்கு பேரு ஸ்ருதி. ஸ்ருதினா நான் என்னால் உணர்கின்ற விஷயம், ஸ்மிருதினா நான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு விளக்குகின்ற விஷயம். அப்படித்தான் நம்ம இந்த ரெண்டையும் பார்க்கணும். அப்ப இங்க வேதங்கள் எடுத்து மற்றவர்களால் தொகுக்கப்பட்டு அதை ஸ்மிருதிகளாக மாற்றப்பட்டு நிறைய ஸ்மிருதிகள் நம்ம இடத்துல நடைமுறையில் இருக்கிறது. ஒவ்வொரு ரிஷிகளும் அவர்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். அதுல நம்முடைய வரலாற்றுல ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி காவியங்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி வேதத்தினுடைய விஷயங்களை எடுத்து எளிமையாக மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு கதை வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. புராணங்களிலும் அந்த மாதிரிதான். வேத வியாசர் வந்து 18 புராணங்களும் எடுத்து தொகுத்து கொடுக்குறாரு. அந்த 18 புராணங்களுமே நிறைய விஷயங்களை பேசுது. இறைவனை பற்றியும் இந்த உயிரினங்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுகின்றன. இது நிறைய ரிஷிகளால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சத் தரிசனம் என்ற ஒரு 6 முக்கியமான ரிஷிகள் வந்து நம்முடைய பாரத தேசத்துல தோன்றினார்கள். நம்ம அந்த ரிஷிகள் உண்டாக்கிய தரிசனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், வேதாந்தம் அப்படிங்கிற தரிசனங்கள் எல்லாம் நம்முடைய நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நியாயம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை வந்து ஒரு ரிஷி வெளிப்படுத்தினார். அவர் வந்து கௌதம முனிவர் என்று பெயர். கௌதம முனிவர் தான் நியாயம் என்ற ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவருடைய வழிக்கு பின்னாடி வந்த வைசேசிக தரிசனத்தை வந்து மகரிஷி கானாட் அப்படிங்கிறவரு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தார். வைசேசிகம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து கானாட் ரிஷி கொடுத்தார். யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த யோகம்ங்கிற விஷயத்தை வந்து பதஞ்சலி மகரிஷி கொடுத்தார். யோகம் கொடுத்ததும் பதஞ்சலி. சாங்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சாங்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கபில முனிவர் கொடுத்தார், கபிலர். அதே மாதிரி வேதாந்தம் அப்படிங்கிற இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடத்தை வந்து வேத வியாசர் கொடுத்தார். இப்ப நாம பார்க்கிற இந்த விஷயம் வந்து வேத சாஸ்திரம், வேத சாஸ்திரம் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த நூல்கள் வந்து நிறைய வந்தாலும், இப்ப சாங்கியம் இருக்கு, யோகம் இருக்கு, வைசேசியம் இருக்கு, நியாயம் இருக்குனாலும், இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ரிஷிகள் வந்து அந்தந்த சூழ்நிலையில் மனிதர்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை அங்க புரிய வச்சாங்க. ஆனா இதனுடைய இறுதி இலக்காக வேதாந்தம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இருப்பது ஒன்றே அப்படிங்கிற அந்த பூரணத்துவத்தை மனிதன் உணர வேண்டும் என்ற மிக உயரிய விஷயத்தை வந்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்று இரண்டு மீமாம்சங்களாகவே வேதவியாசர் பிரித்தார். அப்படி பிரிக்கும் போது அதுல வந்து கர்மகாண்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுத்துக்கிறார். அதுக்கு வந்து ரிஷி யாருன்னா ஜெய்மினி. அதுல ஞான காண்டம்னு ஒரு பார்ட் எடுத்துக்கிறார், அதுக்கு ரிஷி யாருன்னா வேதவியாசரே. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், கர்ம காண்டத்துல ஜெய்மினி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னா, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சரி அது மனதின் அடிப்படையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை கர்மகாண்டம் பேசுது. அப்ப மனதின் அடிப்படையில் அந்த விஷயம் இருக்குதுன்னா, அந்த மனதை நீ எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளும் அதே கர்மகாண்டம் சொல்லி கொடுக்குது. அப்ப அந்த மனதை நீ சரியான வழியிலே வழி நடத்த வேண்டுமானால் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது, அதை முறையாக நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதேதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு படிநிலைகளாக வகுத்து கொடுத்து, அதிலே இந்த உடலினாலே சரீரத்தினாலே நிறைய சேவைகள் செய், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலானது இந்த உலக சுபிச்சத்திற்காக, இந்த உலகத்தினுடைய தேவையின் நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உடலை கொண்டு இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த சரீர நிமித்தம் சில காரியங்களை சமுதாயத்துக்கு சேவையாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துது கர்மகாண்டம். அப்ப நாம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அப்படியே சுயநலமா வாழக்கூடாது, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு வாழ்றவன் அஜ்ஞானி. இந்த மாதிரி வேதாந்த விஷயங்களை நல்லா உள்வாங்கி ஞானம் அடைந்தவன் என்ன பண்ணுவான், இந்த உடம்பை இந்த உலகத்துக்கு உபகாரமா வச்சுக்கலாம், நாலு பேருக்கு நல்ல காரியங்களை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்ட கருவி இல்லையா, இறைவனுடைய கருவி, அப்ப அவன் எப்படி விரும்புறானோ அப்படி பயன்படுத்தலாமே அப்படின்ட்டு அவனிடத்துல சமர்ப்பித்து விட்டு இந்த உடம்பை இந்த உலகத்துக்காக உபயோகப்படுத்தலான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா நீண்ட ஆயுள் வாழ்வான். ஏன்னா அவன் வந்து இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ வேண்டும் என்றால் அதன் நிமித்தம் அந்த உடல் தானாகவே ஆரோக்கியத்தை அடையும். ஏன்னா அவன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம அந்த செயலை செய்யறான் இல்லையா, அவன் எனது என்னுடையதுங்கிற அபிமானமே இல்லை அவனுக்கு, அவன் நானுங்கிற அந்த ஈகோவும் அந்த உடம்புல விட்டுட்டான். அவன் வந்து ஈஸ்வர காரியமா இந்த காரியத்தை செய்யறான், அதை கர்ம யோகமாக பார்க்கறான். அப்ப கர்ம யோகமாக மாற்றிக்கொண்டு அவன் அந்த வாழ்க்கையை வாழும்போது இந்த உடலினுடைய உபகாரம் எல்லாம் ஈஸ்வர காரியமாக மாறுறதுனால தான் அதுக்கு கர்ம யோகம் என்று பெயர். நான் செய்கின்றேன்ங்கிற அகங்காரத்துல செஞ்சா அதுக்கு பேரு கர்மா என்று பெயர் அப்படின்னு நான் ஏற்கனவே அதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன். அப்ப கர்மான்னா இங்க நான் செய்கிறேன்ற ஈகோவில் அவன் தனிப்பட்ட முறையில வாழுகின்ற வாழ்க்கையில அவனுக்கு அத்தனை கஷ்டங்களும் வரும், ஏன்னா அவனுடைய செயல் விளைவுகள் இல்லையா. அப்ப அதனுடைய சாதக பாதங்களை அவன் தான் அனுபவிச்சு ஆகணும். அப்ப அதை அவன் பட்டு தான் அழுகணும், வர ஒண்ணு தப்பிக்கவே முடியாது. அதுவே அவன் ஈஸ்வர காரியமாக அந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்ந்தான்னா அந்த உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியத்தை அடையும். 100 வயசு, 108 வயசு, 110 வயசு எல்லாம் வாழ்ற ரிஷிகள், ஞானிகள், வயதானவர்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து உண்மையிலேயே எந்த பற்றும் இல்லாம இந்த உடம்பு ஈஸ்வருடைய கருவி, இது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை அழகா செய்யட்டுமேன்னு சொல்லி அவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஞானிகளும் ரிஷிகளும் நீண்ட ஆயுள் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த உடலை உபகாரமா பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு வந்த வேலையை சரியாக முடித்து விட்டு போனார்கள். அவர்களுக்கு அடுத்த உடம்பு தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னா, அவங்க ஈஸ்வரனுடைய காரியத்தை சரியா முடிச்சுட்டு போயிட்டதுனால அந்த கருவி வந்து இனி அவசியம் இல்லைன்ட்டு அதை எடுத்து வச்சிருவான் இறைவன். ஆனா இந்த கருவிகள் எல்லாம் என்ன பண்ணுது, எனக்கு வாழணும்னு ஆசைப்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆசைப்படுது இல்லையா, தன்னுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு உட்பட்டு வாழ்ற ஆசைகள்ல இந்த உடம்பையும் மனசையும் சுயநலமா பயன்படுத்துகின்ற பெரும்பாலான மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்துவது கிடையாது. ஏன் முழுமைப்படுத்துவது கிடையாதுன்னா, அவர்களுடைய ஆசைகள் வந்து இந்த ஒரே பிறவியில ஃபுல்ஃபில் ஆகாது, முழுமை அடையாது. ஏன்னா அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். மனசுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கா? மனசு வந்து விரிஞ்சுக்கிட்டே போகும், அதுக்கு தேவைகள் வந்து ஒரு எல்லையே கிடையாது. அது இன்றைக்கு ஒன்று விரும்பும், நாளைக்கு ஒன்று விரும்பும், நாளடிக்கு ஒன்று விரும்பும், வினாடிக்கு வினாடி மாற்றி மாற்றி விரும்பி கொண்டே இருக்கும். அப்போ அதனுடைய தேவைகளை ஒருத்தன் முழுமைப்படுத்தணும்னா அது என்றைக்கும் நடக்காத விஷயம், அது சாத்தியமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு கதை கூட சொல்லுவோம். அதாவது ஒரு பூதம் வந்து ஒரு குடியானவன் போய் கொண்டிருக்கும் போது ஒரு தங்க காசு பானையை காட்டி, உனக்கு இந்த தங்க காசு வேணுமா அப்படின்னு கேக்குது அந்த பூதம். உடனே இந்த குடியானவன் விவசாயி என்ன பண்றான், வறுமையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த தங்க காசு பானையை பார்த்த உடனே, ஆகா அருமையா இருக்கு, எனக்கு இந்த தங்க காசு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறான். எடுத்துக்கொண்டு போய் அந்த வீட்டுல வச்சு பாக்குறான், முக்கால் வசதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருந்தா தான் நிறைக்க முடியும். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை வந்துருது, சரி இந்த தங்க காசு பானையை வந்து நான் வச்சிருக்கிறேன், இதை முழுசா நிரப்பி பார்த்தா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆகவே நான் கடுமையா உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், பயங்கரமா வேலைகள் செய்யறான். அவன் வந்து அந்த வேலை இந்த வேலைன்ட்டு நிறைய வேலைகளை செஞ்சு செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த பானைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த பானை நிறையவே மாட்டேங்குது. அப்ப அவன் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்து அவனால வருமானமே பத்த மாட்டேங்குது. கடைசியில கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறான். கீழ்த்தரமான வேலைகள் செஞ்சாலாவது காசு வரும் அப்படின்ட்டு ரொம்ப கீழே இறங்கி சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் அவன் அரசன் இடத்துல பிடிபடுறான். அப்ப அரசன் கேட்கறான், என்ன நீ இந்த மாதிரி பணம் பணம் அலைஞ்சிக்கிட்டு திரியறியாமா, என்ன காரணம், என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்காக இப்படி நீ வந்து இப்படி கீழ்த்தரமான வேலைக்கெல்லாம் போயிட்ட, விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி கீழ்த்தரமான வேலைக்கு உன்னால எப்படி போக முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு புரியுது, இவன் ஏதோ சிக்கிக்கிட்டு இருக்கான் வில்லங்கம்மா அப்படின்ட்டு. உங்ககிட்ட ஏதாவது தங்க காசு பானை கிடைச்சதா அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறாரு. எப்படி ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னு அவனுக்கு தெரியல. பகீர்னு ஷாக் அடிச்சவனாட்டா ஆயே, ஆமாங்க ஐயா அரசே, எனக்கு ஒரு தங்க காசு பானை கிடைச்சிது, அதை எடுத்து நான் நிரப்பலான்ட்டு தான் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சந்தோஷம் அதை நிறைச்சி பார்க்கணுன்ட்டு, அதனால அதை நிறைக்க முயற்சி எடுக்கிறேன், ஆனால் நிறைக்கவே முடியல அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் ராஜா சொல்றான், அந்த பானை எப்பயுமே நிறையாது, அந்த பானை ஏற்கனவே எங்கிட்ட மாட்டுச்சு, நான் அதுல தான் மாட்டி என்னென்னமா பண்ணி அதுல நிறைவாக முடியாம அந்த பானை வேண்டான்ட்டு எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வெச்சம் காட்டி தான் நான் திருப்தியானேன், அதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன், ஏகப்பட்ட பொருளாதாரத்தை இழந்துட்டேன். அது மாதிரி அந்த பானை யார் கையில எல்லாம் மாட்டுதோ அவன் வந்து எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை இழந்துருவான், ஏன்னா அந்த பானைக்குள்ளேயே கொண்டு போய் போட 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 அந்த பானை நிறைய போறது இல்லை. ஆகவே அவனுடைய வாழ்க்கை என்றைக்கும் நிறைவாகாது. நீ அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கதா, இந்த கீழ்த்தரமான வேலைக்கு வந்துட்ட, ஆகவே நீ உடனடியா அந்த பானையை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இந்த தப்பு பண்ணிட்ட, ஆகவே நீ தெரியாம செஞ்சதுனால நான் உன்னை விடுதலை பண்றேன், ஓடி போயிடுன்னு சொல்லி ராஜா துரத்தி விட்டுறான். அவன் உடனே வேகமா வீட்டுக்கு போய் அந்த பானையை எடுத்துட்டு கொண்டு போய் வச்ச இடத்துல வச்சுட்டு ஓடி வந்துடுறான் வீட்டுக்கு, போதுமடா சாமின்ட்டு. அப்ப இந்த கதை என்ன எங்க கருத்து சொல்ல வருது அப்படின்னா, இந்த கதையினுடைய கருத்து, அந்த மனசு வந்து அந்த தங்க பாத்திரம் மாதிரி, பொன் காசுகள் நிறைந்த அந்த பாத்திரம் மாதிரி, அதுல நீங்க எவ்வளவு பொருள்களை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும், நிறையவே நிறையாது, இன்றைக்கும் நிறையாது. அப்ப நீங்க மனசு என்ன பண்ணும், தினம் தினம் ஒவ்வொன்னு கேட்கும், தினம் தினம் ஒவ்வொன்னு ஆசைப்படும். அப்ப அதற்காக நீங்க நிறைய உழைக்கணும், நீங்க போராடணும், வறுமைக்கு கூட போகும், அல்லது இன்னும் வந்து உடம்பு வருத்தி வருத்தி நீங்க ஓடி ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டு செல்வங்களை சேர்த்தினாலும் அதை நிறைக்கவே முடியாது, மனசை உங்களால திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மனசு தான் அந்த பொறுப்பாத்திரம் போல. அப்ப ஏன் அதை நிறைக்க முடியல, இவ்வளவு உழைப்புகளும் அதுல வீணாகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அந்த விவசாயி ஒழுங்கா விவசாயம் பண்ணிக்கிட்டு அழகா அந்த விவசாயத்துல வர்ற அறுவடையை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நிம்மதியா இருந்தான், அவனுக்கு தேவையான போகங்கள்ல அந்த அரிசிகள் விளைஞ்சது, பருப்புகள் விளைஞ்சது, அதெல்லாம் அறுவடை பண்ணி காசு பண்ணி அவன் வீட்லயே செல்வ வளத்தோடு இருந்தான், மனைவிக்கு நகை அது இது நல்லா வாங்கி போட்டு சந்தோஷமா வச்சிருந்தான். ஆனா இந்த தங்க காசுக்கு ஆசைப்பட்டு அதை நிறைக்க எடுத்த முயற்சி என்னாச்சு, அவன் சேர்த்த அத்தனை செல்வங்களும் அதுக்குள்ளேயே போய் முடங்கிச்சு, ஆனா ஒரு நாளும் அவனால அதை நிறைக்கவே முடியல. அப்ப அவன் வச்சிருந்த அத்தனை செல்வங்களும் எல்லாம் அதுல போட்டு 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 பாக்குறான், அழகு பாக்குறான், அந்த பானையை நிறைச்சி பாக்குறான், நிறைக்கவே முடியல. அப்ப வாழ்நாள் பூரா இப்படியே வீணாக்கி விட்டு மரணத்தை தான் அடைய முடியுமே தவிர ஒரு நாளும் நம் நிறைவாகவே முடியாது. அப்ப இந்த நிறைவு தன்மையை நம்ம அடையணும்னா இதற்கு நமக்கு என்ன தேவை, விழிப்புணர்வு தானே தேவை. இதுக்கு நான் தலையில யோகா பண்ணா அடைஞ்சிட முடியுமா, இருங்க நான் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்றேன் நான் உடனே அந்த நிலையை அடைஞ்சிருவேன்ட்டு உட்காந்து முக்கு முக்கி மூச்சு பயிற்சி பண்றதுனால அடைஞ்சிட முடியுமா, இருங்க நான் போய் சிவபெருமான இன்னைக்கு பூரா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து வழிபாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் சிவன் கோயிலே உக்காந்துட்டீங்க, அடைஞ்சிட முடியுமா? இருங்க, நான் பெருமாளை போய் பார்த்து 108 வைணவ தலங்களை சுத்தி பார்த்துட்டு வரேன், அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிரும், அதனால நான் அடைஞ்சிடலான்ட்டு நீங்க 108 வைணவ தலங்களை சுத்துறதுனால அடைஞ்சிட முடியுமா? ஒன்றும் நடக்காது. ஏன்னா இதெல்லாம் இந்த மனதனுடைய ஆசைகள் இப்படி வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும், விவகாரத்துல நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், விசய சுகங்களை மாட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். எவன் ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிறானோ, இந்த மனதனுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிறானோ, அவன் மறு வினாடி இந்த மனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், இதுல போய் சிக்கணும்னா சின்ன பின்னம் ஆயிடுவோம், இது வந்து ஒரு தங்க காசை நிரப்ப முடியாத ஒரு பாத்திரம் போன்றது, இந்த பாத்திரத்தை என்றைக்குமே நம்ம நிறைவு செய்ய முடியாது, ஆகவே நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணுமே தவிர இந்த மாதிரி வெட்டி வேலைகளில் போய் நம்ம ஈடுபடக்கூடாதுங்கிற அந்த தெளிவு, அந்த புரிதல், அந்த ஞானம் வந்து விட்டா மறு வினாடி அவன் அந்த மனசை விட்டுடுவானா இல்லை? மறு வினாடி அந்த மனம் போன போக்கில் போக மாட்டானா இல்லையா? இதைத்தான் நம்ம செய்யணும், இதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். இதற்குத்தான் நமக்கு ஞானக்கண், இதற்குத்தான் நமக்கு மூன்றாவது கண் தேவைப்படுதே தவிர வேற என்ன, அந்த மூன்றாவது கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு உலகத்துல வேற வேற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. இப்ப நான் ஏற்கனவே ரெண்டு கண்ணில் பாக்குறதே போத மாட்டேங்குது, மூன்றாவது கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு இன்னும் என்னத்த பார்க்க போறோம், இன்னும் என்ன நமக்கு தேவை? இந்த கண்ணில பாக்குறதுக்கே மனசு அடங்க மாட்டேங்குது. மூன்றாவது கண்ணை திறந்து இன்னொரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சதுன்னா இன்னும் ஓவரால போகும். அப்ப இங்க என்ன மகான்கள் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த தெளிவு, அந்த ஞானம் தான்ப்பா மூன்றாவது கண்ணு அப்படின்னு அழகா புரிய வைக்கிறாங்க. மூன்றாவது கண்ணுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நீ அடைந்த ஞானம், நீ அடைந்த தெளிவு, விழிப்புணர்வு, விழிப்பு நிலை அப்படிங்கிறத ஒரு ஊடகமா பரிபாஷையில நமக்கு விளக்குறாங்க. ஆனா முட்டாள் ஜனங்க அது ஏதோ நம்மள மாதிரியே ஒரு கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு கண்ணு இருக்கும், சிவபெருமான் நெற்றி கணம் திறந்த மாதிரி நாமளும் திறக்கலாம், அதுல இருந்து நாமளும் நெருப்பு ஒரு பறக்க வைக்கலாம், அப்படி இப்படின்னு கற்பனையில ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? அவர்களுடைய மூடத்தனம், முட்டாள்தனம் அது, அதற்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அப்ப இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் தானே விழித்துக் கொள்ள வேண்டும். யார் ஒருவன் தானே விழித்துக் கொள்கிறானோ அவன் மட்டும்தான் வந்த வேலையை முடிக்கிறான். தானே விழித்துக் கொள்ளாத மனிதன் மற்றவர்களால் ஆட்டுவிக்கப்படுகிறான். மற்றவர்களால் ஆட்டுவிக்கப்படுகின்றவன் என்ன பண்ணுவான்? மனம் போன போக்கில் போய் கொண்டிருப்பான், படுகொலியில் விழுந்து கொண்டிருப்பான், அதனால் வருகின்ற சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான், அவன் விடுதலையாக முடியாது. அப்ப இங்க விடுதலை என்பது நாம் அடைகின்ற விவேகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஞானத்தில் இருக்கிறது. அந்த ஞானத்தினால் நாம் அடைந்த விவேகம் மட்டும்தான் நம்மை ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ வைக்கும். அப்ப ஆனந்தமாகவும் அமைதியாகவும் நாம் இங்கு வாழும் போதே வாழ வேண்டுமானால், இந்த உடல் இருக்கும் போதே வாழ வேண்டுமானால், நாம் இந்த பெரும்பாலான விசேஷ சுகங்களிலிருந்து விலக வேண்டும். அந்த விசேஷ சுகங்களிலிருந்து விலகினால் மட்டும்தான் நமக்கு அந்த அமைதித்தன்மையும் ஆனந்தமும் உண்டாகுமே தவிர, நாம மேலும் மேலும் விசேஷ சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நாம் அந்த தெய்வீக நிலையை அனுபவமாக்க முடியாது, அந்த ஆனந்தத்தை நம்முள் உணரவே முடியாது, அந்த அமைதியையும் அனுபவமாக்க முடியாது. ஏன்னா அமைதியே வராது. மனசு என்ன பண்ணும்? ரஜோ குணத்துல சிக்கிக்கிட்டு புற விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அவர்கள் என்றைக்கும் விடுதலை அடைவது இல்லை என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதை சொல்வதற்கு தான் இத்தனை ரிஷிகள் வந்தாங்க. அதுல இந்த ஆறு தரிசனங்கள் வந்து மிக முக்கியமாக நாம் பார்க்கப்பட்டது. அதுல நாம் இப்ப எடுத்திருக்கிற தரிசனம் தான் வேதாந்த தரிசனம். இப்ப இந்த வேதாந்த தரிசனம் ஒன்று மட்டும்தான் மனிதனை என்ன பண்ணும்? கர்மகாண்டத்தில் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே மன தூய்மைக்கான காரியம், ஆகவே அந்த காரியத்தை புரிதலோட செய், மூடத்தனமா செய்யாத அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா நீ பூஜை பண்றன்னா எதுக்காக பண்ற? நீ ஊதுபத்தி காட்டுறன்னா எதுக்காக காட்டுற? நீ கற்பூரம் காட்டுறன்னா எதுக்காக காட்டுற? இதனுடைய நோக்கம் என்ன? தெரிந்து கொண்டு செய், அவன் செய்யறான்னு நீ செய்யாத. அவன் எதுக்கு செய்யறான்? அவனுக்கு பொருள் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, அவன் அதை கடவுளை கருவியா வச்சுக்கிட்டு அதை செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். தினசரி நான் இந்த பூஜை பண்ணா எனக்கு கடவுள் இதை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி இந்த அத்தியாத்ம யோகத்துல வர்றவனும் அதே முட்டாள் தனத்தை செய்யக்கூடாது. செஞ்சா அப்புறம் அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அவனுடைய தேவை வேற, நம்முடைய தேவை வேற. நம்முடைய தேவை என்ன? நமக்கு தேவை இறைவன் மட்டும்தான். நமக்கு இந்த உலகம்ங்கிறது உண்மையில் இல்லை. இந்த ஞானத்தினால் நம்ம அடைந்த விஷயம் என்னன்னா, இங்க இருப்பது இறைவன் மட்டும். அவனுடைய அறிவு பிரகாசம் இந்த உடலையும் மனதையும் கொண்டு பிரகாசிக்கிறதுக்கான ஒரு கருவி இது. அப்ப இந்த உடம்பையும் மனசையும் இறைவன் அருமையா பிரகாசிக்க விரும்புறான்னா அதுக்கான தூய்மையை நான் உண்டாக்கிக்கிறேன். அப்ப என்னுடைய மனதில் இருக்கிற தேவையற்ற விசேஷ சுகங்களை நீக்கி விடுகிறேன், என்னுடைய மனதில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்கிக் கொள்கிறேன், அப்ப என்னுடைய மனது வந்து தூய்மையா மாறி கண்ணாடி போல பளிங்கு போல பிரகாசிக்கும் போது அந்த இறைவனுடைய அந்த முழு பிரகாசமும் இதுல பட்டு பிரதிபிம்பிக்கும் போது நானும் அவனை போலவே பிரகாசிப்பேன். அப்ப நான் அவனுக்கு வேறாக இல்லை, ஏன்னா அவனே நானே அவன். ஆனா அது எனக்கு புரியாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த உடம்பை நான் அபிமானிச்ச, உறவுகளை நான் அபிமானித்தேன், இந்த உலகத்தை உண்மை என்று அபிமானித்தேன். இந்த அபிமானத்தினால் இதுல சிக்கி சின்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கேன். அப்ப எனக்கு எப்பொழுது அந்த உண்மைத்தன்மை இது மாதிரி ஞானத்தினால் உணரப்படுகிறதோ அந்த மறு வினாடி நான் என்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து இவைகளை எல்லாம் நான் நீக்குவதற்காகத்தான் இதைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற தெளிவு வந்துவிட்டா அது செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இனி நம்ம சும்மா இருப்பதுதான். சும்மா இருப்பதுன்னா மனதளவுல எந்த சாஸ்திரங்களும் செய்யாம அந்த இறைவனோட இணைஞ்சு இந்த உடலையும் கருவியும் நீ எப்படி கையாள்றி அப்படி கையாண்டு கொள் என்று அவனிடத்துல ஒப்புவித்து விட்டு நாம் வாழுகின்ற வாழ்க்கைய இறைவன் வாழுகின்றான் என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படித்தான் நிறைய மகான்கள் வாழ்ந்தாங்க. அப்ப இங்க அது மாதிரிதான் நிறைய மகான்கள் தோன்றினாங்க. அப்படி தோன்றதுல நம்ம சைத்தன்ய மகாபிரபு பாக்குறோம். சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் எப்பவுமே அந்த உணர்வுலயே இருந்தவர், அந்த உணர்வுலேயே இருந்து கொண்டிருந்த ஞானிகள் மகான்கள் இந்த சமுதாயத்துல நிறைய பேரை பார்க்கிறோம். அப்போ நமக்கு இங்க வேதம் தான் பிரமாணம். அப்ப அந்த வேதத்தினுடைய பிரமாணத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்க பிறகு இங்க நம்ம செயலில் செயலற்ற தன்மை என்ன அப்படிங்கிறத பகவான் பகவத்கீதையில விளக்கம் கொடுக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, 4வது அத்தியாயத்தினுடைய 16வது ஸ்லோகம். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோவியத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ சேஷுபாத். இந்த பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 16வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, செயல் என்றால் என்ன, செயலற்ற தன்மை என்றால் என்ன என்பதில் அறிவாளிகள் கூட இதை தீர்மானிப்பதில் மிகுந்த குழப்பத்தை அடைகின்றார்கள். அர்ஜுனா, இப்போது நான் உனக்கு செயலின் ரகசியத்தை விளக்குகின்றேன். அதை அறிவதன் மூலம் நீ உண்மையில் அடைய வேண்டியது எது, அவ்வாறு நீ அடைவதின் வாயிலாக உண்டாகின்ற விடுதலை எது, இதனை உன்னுடைய உள்ளத்தில் நீ உணர்வதன் வாயிலாக புறப்பொருட்களின் பற்றுக்களிலிருந்து மனம் விடுபட்டு அவைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியேறும் என்று ஒரு அருமையான ஸ்லோகத்தை இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 16வது பகுதியில சொல்றார். அடுத்து அதே 4வது அத்தியாயத்தினுடைய 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பசியே அகர்மணி ச கர்மய ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருத்ன கர்ம கிருத். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 18வது ஸ்லோகம், செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் பார்ப்பவர்கள் உண்மையிலேயே மனிதர்களில் ஞானம் உள்ளவர்கள். எல்லா வகையான செயல்களையும் செய்தாலும் அவர்கள் யோகிகள், அவர்கள் எல்லா செயல்களிலும் வல்லவர்கள் என்று இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 18வது பகுதியில ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப செயலற்ற நிலையில் செயல் செய்கின்றார்கள் யோகிகள், செயலற்ற நிலையிலே செயல் செய்கின்றவர்கள் தான் ஞானிகள். அவர்கள் தங்கள் சமூக கடமைகளை அலட்சியப்படுத்துவது கிடையாது, அதை பாரமாக கருதி துறப்பதும் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த செயல் நான் செய்யவில்லை என்ற தெளிவு அவர்களிடத்திலே ஞானமாக இருப்பதினாலே அவர்கள் அந்த செயல் விளைவுகளினால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அப்ப அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே ஈஸ்வர காரியமாக போறதுனால அவர்கள் செயல் செய்ததாக நமக்கு தெரிஞ்சாலும், நம்ம வெளியிருந்து பார்க்கும் போது அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றினாலும், அவர்கள் அந்த கடமைகளை செய்வது ஈஸ்வர நிமித்தம், ஈஸ்வர காரியம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு அது தெரிவதனால் அவர்கள் அதனால் பாதிப்படைவதில்லை. அந்த செயல் விளைவுகள்லாம் அவர்களுக்கு பாவ புண்ணியம் சேர்வதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் நான் செய்கின்றேன் என்ற அகங்காரத்தில் அந்த செயல்களை அவர்கள் செய்வதும் இல்லை என்றுதான் இங்க பகவத்கீதையினுடைய இந்த விஷயம் சொல்லுது. ச யுக்தகா கிருஷ்ண கர்ம கிருத்து. அதாவது நான் செய்கின்றேங்கிற அகங்காரம் இல்லாமல் செய்கின்றவன் யார்? புத்திமான் மனுஷேஷு, அவன்தான் புத்திசாலி, அவன்தான் மனிதர்களிலேயே விழிப்புணர்வு பெற்றவன். சா புத்திமான் அப்படின்ட்டார், அவன்தான் புத்திமான் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப செயலில் செயலற்ற தன்மை என்பது கர்மயோகிகள் செய்யும் ஒரு மற்றொரு வகையான செயலற்ற தன்மை அது. அவர்கள் தங்கள் சமூக கடமைகளை அந்த செயல்களின் மீது பற்று இல்லாமல் செய்கின்றார்கள், தங்கள் செயல்களின் பலனாக அவைகளை இறைவனுக்கே அர்ப்பணிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்கள் கர்ம வினைகளில் சிக்குவது கிடையாது. ஏனெனில் அவர்களுக்கு தனிப்பட்ட இன்பத்திற்கான எந்த நோக்கமும் கிடையாது. அவ்வாறு வாழ்ந்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்திலே துருவன் இருக்கிறான், பிரகலாதன் இருக்கிறான், யுதிஷ்டர் இருக்கிறாரு, மிருது இருக்கிறாரு, அம்பரீசன் இருக்கிறான், இது மாதிரி நிறைய மன்னர்கள் நம்முடைய பாரத தேசத்திலே. நான் சாதாரண மனிதர்கள் கூட நம்ம பார்க்க வேண்டாம், மிக உயரிய வாழ்க்கை வாழ்ந்த அரசர்கள் மன்னர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், கர்ம யோகிகளாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் இப்ப பிரகலாதன், அம்பரீஸ், யுதிஷ்டரர்லாம் யாரு? எல்லாம் ஞானிகள், மகான்கள், மன்னர்கள், நம்மை போல சாதாரண மனிதர்கள் கிடையாது. ஆனா ஒரு மன்னன் அப்படிங்கும் போது அவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கும், அவனுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கும். ஆனா அத்தனையும் செய்து கொண்டு அவன் ஒரு மன்னனாக ஆட்சி செய்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காலத்தில் கூட நாமெல்லாம் செய்யறது ஒண்ணுமே கிடையாது. நம்மளாம் வேலை செய்யறதுக்கு நம்ம சம்பாதிக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நாளைக்கு 9 மணிக்கு வேலையை விட்டு வந்தோம்னா நமக்கு அந்த மாசம் சம்பளம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா மன்னர்கள் அப்படி இல்லை, அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சேவைகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அவ்வளவு பொறுப்புணர்வோட வாழ்ந்த மகான்கள் கூட, மன்னர்கள் கூட அந்த கர்ம யோகத்தில் வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தன்னுடைய அரச கடமைகளை அவர்கள் சிறந்து ஆற்றிக்கொண்டே இருப்பினும் அவர்களின் மனமானது பொருளாசைகளில் சிக்கவில்லை, அவர்களின் செயல்கள் செயலற்றவை அல்லது அகர்மம் என்று பார்க்கப்பட்டன. கர்மத்துக்கு எதிரான வார்த்தை வந்து அகர்மம். அப்போ அகர்மத்தின் மற்றொரு பெயர் தான் இங்கு கர்ம யோகம் என்று பார்க்கிறோம். அப்ப கர்ம யோகம் என்பது எப்படின்னா, நாம் செய்கின்ற செயல்கள் எதுவாக இருப்பினோம் அது ஈஸ்வரன் நிமித்தம் செய்யப்படுகிறது என்ற தெளிவு வந்துவிட்டால் நாம் செய்கின்ற செயல் விளைவுகளால் வருகின்ற சாதக பாதகங்கள், பாவ புண்ணியங்கள் நம்மை பாதிக்கவே பாதிக்காது, நமக்கு கர்மா என்பது சேரவே சேராது. அப்ப கர்ம வினை சேராதவன் மீண்டும் பிறக்க மாட்டான், இதுதான் சூட்சமம், இதுதான் ரகசியம். அப்ப கர்ம வினை சேராதவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படின்னா, அவன் செய்யவில்லை அந்த செயலை, அவனை வைத்து அது செய்து கொண்டிருக்கிறது, அவன் அதற்கான ஒரு கருவி மட்டுமே. இதை யார் ஒருவன் உணர்ந்து கொண்டு செய்கிறானோ அவன் கர்ம யோகி. இதை வந்து 4வது அத்தியாயத்தினுடைய 19வது ஸ்லோகம் மீண்டும் சொல்லுது. யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணம் அமாஹு பண்டிதம் தாஹ. அதாவது யார் ஒருவன் செய்யும் செயலின் பலனாக பொருளாசையிலிருந்து விடுபட்டு செய்யும் வேலையின் எதிர்வினையை தெய்வீக ஆற்றலின் நெருப்பில் எரிக்கிறார்களோ அவர்களை ஞானிகள் என்று முனிவர்கள் பார்க்கின்றார்கள். ஞானாகினி தத்த கர்மானாம், அவர்கள் தான் செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் தன்னுடைய ஞான என்ற அக்னியினாலே எரித்து விடுகிறார். அவர்கள் உயிர் பேரின்ப கடலாக இருக்கும் அந்த கடவுளின் ஒரு சிறு ஆற்றலாக இருப்பதினாலே இயற்கையாகவே அவர்கள் அந்த செயலில் செயல் விளைவுகளில் தன்னுடைய அபிமானம் ஏதுமின்றி செய்வதனாலே அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைகிறார்கள். இருப்பினும் இந்த உடல் மனம் போன்ற பொருள்களை நடைமுறையில் வைத்துக் கொண்டிருந்தாலும் அதன் மீது பற்று இல்லாமல் அவைகளை கையாளுகின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரிதான், இங்க நான் அப்படிங்கிற அபிமானமும் நான் நான் என்கின்ற தன்னுணர்வுக்கு உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் அப்படிங்கிற அபிமானம் இந்த உடலையும் மனதையும் சார்ந்து கொண்டு ஒருவன் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தான் என்றால் அந்த நான் என்ற அகங்காரத்தின் அடிப்படையில் அவன் செய்கின்ற செயல் விளைவுகளுக்கு அவனே கர்த்தா, அவனே போக்தா. ஆனா யார் ஒருவன் இந்த அத்தியாத்ம கல்வி ஞானத்தை அடைந்து இங்கு நான் நான் என்று என்னுள்ளே ஸ்புரணமாகின்ற உணர்வின் அடிப்படையிலே இந்த உடலும் மனதும் அதற்கான கருவிகளாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு செயல் விளைவுகளை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் அந்த செயல்களில் பாதிப்பது கிடையாது. ஆகவே அந்த செயல் விளைவுக்கான சாதக பாதகங்களை அவன் அடைவதும் கிடையாது. ஆகவே உண்மையில் இங்கு நான் நான் என்று நம்முள்ளே ஸ்புரணமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த தூய அறிவு, அந்த பிரக்ஞை மட்டுமே தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த உடலையும் கருவியையும் கொண்டு இங்கு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு சொல்லுகின்ற ஆழமான விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மாதிரி நம்ம செய்யும் போதுதான் இங்க கடவுளின் அந்த பேரானந்த நிலையும் அந்த அமைதி நிலையும் நாம் அனுபவமாக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இதைதான் சொல்றாரு, நீ என்ன செய்தாலும் எதை சாப்பிட்டாலும் புனிதமான நெருப்புக்கு எதை காணிக்கையாக செலுத்தினாலும் அன்பளிப்பாக மற்றவர்களுக்கு நீ எதை வழங்கினாலும் என்ன தவம் செய்கின்றாயோ ஓ குந்தியின் மகனே அவற்றை எனக்கு பிரசாதமாக அர்ப்பணம் செய்துவிடு. அதுதான் பகவத்கீதையினுடைய ஆழமான சாராம்சம். பகவத்கீதையினுடைய ஆழமான சாராம்சம் என்னன்னா, நீ எதை வேணா செய்ப்பா, எல்லாம் செஞ்சுக்கிட்டு அது உன்னுடைய கடமை, ஆனா அந்த கடமையிலிருந்து விலக வேண்டாம். ஆனா அதை நீ செய்யறன்னு மட்டும் நினைக்காத, அதெல்லாம் எனக்காக செய்கிறாய் என்று நினைத்து கொண்டு செய்துவிட்டு அவைகளை எல்லாம் நீ எனக்கே அர்ப்பணித்து விடு என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த தெய்வீக நிலையிலிருந்து பேசுவதுதான் இந்த பகவத்கீதை. அப்ப அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அர்ப்பணிப்பு ஞானம் அடைந்து விட்டவன் மட்டும்தான் இந்த உலக பொருட்களின் மீது விசய சுகங்களின் மீது அபிமானம் கொள்ளாம இவைகள் சிக்காம காரியத்தை செய்ய முடியும். ஆனா இந்த ஞானம் இல்லாம ஒருத்தன் இந்த மாதிரி செயல் விளைவுகளெல்லாம் நான் செய்கின்றேன் இதை செய்து கொண்டிருக்கிறவன் எல்லாம் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்நாட்களிலே சுகத்தை அனுபவிக்கவே முடியாது, அமைதியை அனுபவமாக்கவே முடியாது. ஆனந்தம் என்றால் என்ன என்று அவனுக்கு தெரியாது. அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடி போராடி தன்னுடைய விடம்பை விட்டு விட்டு போவானே தவிர அவன் அந்த உணர்வை ஒரு நாளும் பிடிக்க மாட்டான். அப்ப அந்த உணர்வை பிடிக்க தெரியாதவன் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார சக்கரத்திலே சுற்றி கொண்டே இருப்பான் என்கின்ற மிக உயரிய உபதேசத்தை தான் இங்கு பகவத்கீதை நமக்கு வழங்குகின்றது. இந்த விஷயத்தை யார் ஒருவன் தெளிவாக தன்னுள் உணர்ந்து கொள்கின்றானோ அவன்தான் மூன்றாவது கண் விழிப்புற்றவன் என்று இந்த விஷயம் இங்கு சொல்ல வருகிறது. ஆகவே நம்முடைய மூன்றாவது கண் திறப்பதற்கு இந்த அத்தியாத்ம ஞான கல்வி மிக மிக அவசியமாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது, நாம் அடுத்த வகுப்பில் இதை பார்க்கலாம். இன்று நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.